அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் முதல் இந்த ஆலயத்தில் வந்து திருவிழா காலத்தில் வந்து சில இதை சிந்திக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். நேரம் அதிகமாக இருக்கிறதுனால கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இது பண்ணலான் இருக்கோம். எல்லாமே வந்து அவர் சொல்லி முடிச்சிட்டாரு, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதை ஏன் இருந்து செய்யறேன்னா, இன்னிலிருந்து ஒரு தியானம் மாதிரி செஞ்சுட்டு வருவோம், எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையா செஞ்சுன்னு வந்தா நல்லா இதா இருக்குன்றதுக்காகத்தான் ஒரு தியானம் முறை அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு வந்து சூழ்நிலை வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து மன அமைதி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எதனா ஒரு விதத்துல கொஞ்சம் டென்ஷன் ஆக வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டு இருக்கோம். வண்டிகளை போகும்பொழுது சரி, நம்மளுடைய வேலையுடைய பளு மற்றும் குடும்பம், குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்கு இரண்டாவது, இது மாதிரி பல விதமான இடையூறுகளால இயற்கையிலிருந்து தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அந்த இயற்கை சூழ்நிலையோட வாழ முடியாத ஒரு கஷ்டம் நமக்கு இருக்கு. அதனால தான் வந்து இந்த தியான முறைகளை நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே செஞ்சு வச்சிருந்தாங்க. இயற்கையோட சேர்ந்து வாழ்வதுதான் தியான முறை. யோகம், பிராணாயாமம், தியானம், இது மூன்று தான் முக்கியம். அதுல அந்த தியானத்தை வந்து ரொம்ப முக்கியமா சொல்றோம். தியானம் சொல்லும்போது இது இந்து மதத்தை சார்ந்தது, மற்றும் இது வந்து கோவிலுக்கு போறவங்க செய்யறது, வயசானவங்க செய்யறது, சாமியார்கள் செய்யறது, அப்படியெல்லாம் எந்த பிரிவும் கிடையாது. ஒரு ஒரு மனிதனும் எந்த ஒரு இதுல இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு நித்திய கடமை. நம்ம எப்படி நித்தியம் ஒவ்வொரு வேலை செய்கின்றோமோ நம்மளுடைய சொந்த வேலைகள், அதே போல இந்த தியானம் உலக அமைதிக்கு நம்ம வார்த்தையால சொல்றோம். சாந்தி அப்படின்னா அமைதினு அர்த்தம். ஆனா முதல்ல நம்ம அமைதியானாதானே அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். எதனா ஒரு வார்த்தை அடைய சொல்றேன்னா அடையன், அதுல நாங்க கொஞ்சம் சிந்திச்சு இருக்கணும். நாங்க ஒரு மந்திரம் சொல்லும் பொழுதோ, எதனா ஒரு பூஜை பண்ணும் பொழுதோ, அதுல எங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை பிரயோகம் பண்றதுக்கு தகுதி இருக்கு, பிரயோகம் பண்ணவும் முடியும். அந்த ஒரு சக்தி இல்லாம நாங்க பண்ணாக்கா எங்ககிட்ட இருக்கிறது எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். உதாரணம், இந்த குரு அப்படின்னாக்கா ஆலயத்துல வந்து வீபூதி குங்குமம் பிரசாதம் கொடுக்கறது, ஒரு குரு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறானீங்கன்றதா. ஒரு முறை வீபூதி உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா எங்களுக்கு இந்த காயத்ரி மந்திரன்ற இந்த உபநயனம் போடும்போது சொல்லக்கூடிய எட்டு மந்திரம் அந்த காயத்ரி மந்திரம் குறையும். இது நித்தியப்படி நாங்க செய்யறோம். ஏன்னா எங்களுடைய ஸ்வதர்மம் அது. அதுவரை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்வதர்மம் இருக்கு. ஆனா இந்த தியானம் எல்லாருக்குமே கடமை. இது வந்து ஸ்வதர்மம், இது வந்து நித்தியம் கட்டாயம் செஞ்சிருக்க வேண்டிய ஒரு செயல். காலகட்டத்தில் இது அது கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிடுத்து. ஏன்னா இது வந்து மனப்பயிற்சி, உடல் பயிற்சி கிடையாது. யோகான்றது கூட ஒரு விதத்துல எக்ஸசைஸ் மாதிரி தான். அது செஞ்சுட்டு அந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டு பாட்டு கேட்கலாம், எக்ஸசைஸ் செஞ்சுனே பண்ணலாம். ஆனா யோகாக்கு வந்து அந்த நிலை வராது. எக்ஸசைஸ் செஞ்சுட்டே இருந்தாலும் ஒரு பத்மாசனம் போட்டு இருந்து மறந்தாச்சுனாக்கா உங்க மனம் வந்து ஒரு லெவலுக்கு மேல வெளியே போகாது, உள்ளுக்குள்ளேதான் அடங்கி இருக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஞானிகள் எல்லாருமே வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துல இந்த ஆசனத்திலிருந்து இறைவனை வழிபடணும். தசமுத்ரா மகாராத்தியன் அம்பாளுக்கு ஸ்ரீ வித்தியன்னு ஒண்ணு இருக்கு, பத்து விதமான முத்திரைகள். அப்படி அந்தந்த முத்திரையில் இருக்கும் பொழுது அந்தந்த சிந்தனைகள் நமக்கு நல்ல இதா எடுத்து கொடுக்கும். அதுக்காகத்தான் கோவில் இரண்டு கை வழங்குறது. அது வழங்கும் போது என்ன இது இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு நாளா கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அதுவும் ஆடி செவ்வாய்க்கிழமை. துர்கையை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அப்படியே தியானத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வச்சிருக்கோம். துர்கை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து துக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவள் துர்கை. துக்கம் அப்படின்னாக்கா என்ன விஷயம், என்ன துக்கம் இருக்கு, அது ஏன் நமக்கு வந்தது, ஆனந்தம் அது எப்படி நமக்கு வந்தது, இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாக்கா அதனுடைய விடை சீக்கிரம் தெரிஞ்சிடும். நமக்கு எல்லாருமே தெரியும், நவராத்திரி ஒன்பது தினம், முதல் மூன்று தினம் துர்கைக்கும், அடுத்து வருகின்ற மூன்று தினம் லக்ஷ்மிக்கும், அடுத்து வருகின்ற மூன்று தினம் சரஸ்வதி அப்படின்னு வச்சு கடைசி நாள் மகிஷாசுரமர்த்தனின் அந்த தசமி திதியை குறிப்பிடுவோம். இதுல ஒரு சின்ன வினா நமக்குள்ளே கேட்டுக்கலாம். ஒரு ஒரு வருஷமும் அந்த வாழை வெட்டுன்றது இங்க அப்படின்றது ஒவ்வொரு இடத்துல வந்து சம்ஹாரன்ற பேர். அந்த வாழைன்றது மகிஷன் ஒத்தன், அந்த மகிஷன் வந்து அம்பாள் போய் சமஹாரம் பண்றான். அப்ப ஒரு ஒரு புரட்டாசி மாசமும் சாரதா நவராத்திரின்னு பேர் அதுக்கு. அந்த நவராத்திரி காலத்துல வந்து ஒரு ஒரு வருஷமும் போய் அம்பாள் சமஹாரம் பண்றாளா? அப்ப ஒரு ஒரு வருஷமும் மகிஷன் பிறந்துட்டு இருக்கானா அப்படின்ற ஒரு வினா. ஏன்னா இங்க இருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுகளும் சரி மாணவர்களுக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு நம்மளால தெளிவான ஒரு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். இதுல தத்துவ ரீதியா தான் சொல்லிருக்காங்களே தவிர, ஒரு மகிஷன் ஒருத்த இருந்தான் அப்படின்னாக்கா ஒரு காலத்துல இருந்தான், அவன் அன்னைக்கோட சம்ஹாரம் ஆயிட்டான். அந்த மகிஷன்றது என்னன்னாக்கா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம், கோபம், துக்கம், அதுவும் ஒரு மகிஷன் தான். இதெல்லாம் ஒரு ஒரு செயலும் ஒரு ஒரு மகிஷன் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப ஆசைப்பட்டா அது ஒரு விதமான மகிஷன், அது சுரகுணம். ஒருத்தர் ஒரு அதிகமான கோபம் பட்ட ஒருவர், அது ஒரு விதமான மகிஷன். அப்படி அந்தந்த கோபம்ன்ற அந்த மகிஷனையும் துக்கம் கவலைப்படக்கூடிய ஒரு மகிஷனையும் தான் அந்த அம்பாள் சம்ஹாரம் பண்றான்னு இந்த தேவி மகாத்மியன்னு ஒன்னு இருக்கு. அதுல இந்த துர்கையை பத்தி வரும்பொழுது சொல்றான். அப்ப இந்த எந்த ஒரு மனிதன் துர்கையை வந்து செவ்வாய்க்கிழமை காலத்துல வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு உபவாசம் இருந்து துர்கை அம்பாள் வழிபடுறாங்களோ, ஜெயம், ஜெயந்தி மங்களா காளி, ஜெயம்னா வெற்றின்னு அர்த்தம். எந்த செயல் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது உறுதி. ஆனா இது எப்படி கிடைக்கும்னாக்கா நம்ம எந்த அளவுக்கு அது மேல நம்பிக்கை வச்சிருக்கன்றதா முக்கியம். இங்க என்னன்னாக்கா எல்லாருக்கும் நமக்குள்ள ஒரு செயல் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், ஆனா அதுல வந்து நமக்குள்ளே ஒரு சந்தேகமும் பிறந்துட்டு இருக்கும். எப்படி ஒரு பயிர் வளரும் பொழுது கூடயே அது ஒரு கலவைன்ற வேற ஒரு பயிர் வளரும் போதே புல்லு வளருதோ, அது மாதிரி நம்பிக்கை வரும்பொழுதே கூட இதுவும் வளர்ந்துட்டு இருக்கும். இதை கவனிக்காம விட்டுட்டாக்கா பயிரை விட அது பெருசா வளர்ந்துரும், பயிர் அழிச்சிரும். அது போலதான் அந்த நம்பிக்கை வரும்பொழுது சந்தேகன்ற குணமும் கூடயே வளர்ந்துட்டு இருக்கும். அந்த சந்தேகன்றத விட்டு எழுந்துட்டு முழுமையா அவளை நம்பிட்டு போயிட்டாக்கா அதனுடைய பலன் எப்படி நம்ம அரிசி எடுக்க முடியுமோ அது மாதிரி அதனுடைய முழுமையான பலனை நம்மளால எடுக்க முடியும் அப்படின்றது உறுதி. இந்த செவ்வாய்க்கிழமை வந்து துர்கையை வந்து இப்படி வழிபட்டு பல விதமான மார்கண்டேய முனிவரிலிருந்து புராண ரீதியா அடுத்த எத்தனையோ பேர் வெற்றிகள் பெற்று ரொம்ப சிறப்பான முறையில இருக்கா. இதுல இன்னும் ஒண்ணு குறிப்பா கட்டாயம் சொல்லிடணும், வழிபடுவதனால நம்மளுடைய பாபங்கள் குறையுது. ஆனா வழிபட்டு முடிச்சிட்டு ஒரு பாவம் செஞ்சாக்கா அதுக்கும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இரண்டு விதமா அபிராமி அந்த அதுலயே வருது. சதா, அதாவது வந்து சம்ஸ்கிருத வார்த்தையா சொல்ல வருது அந்த இதுல சதா. எந்த சமயத்திலையும் ஒரு மனிதன் ஒரு பாவம் செஞ்சிருந்தா அந்த பாபத்துக்கு உள்ள தண்டனை கட்டாயம் அனுபவிக்கணும். அது எந்த எதா இருந்தாலும் சரி, சுவாமியே தொட்டு பூஜை பண்ணக்கூடியவரா இருந்தாலும் சரி, சுவாமி தொடாத வெளியே இருந்த இருந்தாலும் சரி, உத்தியோகம் பதவி உயர்ந்தவனா இருந்தாலும் சரி, அவர் செய்யக்கூடிய முன்விரைப்பு ஒரு பலனுக்கு கட்டாயம் அனுபவிச்சே தீரணும். இந்த பூஜை இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும் போது என்னன்னா அதனுடைய வேகம் குறையுது. ஒரு மரத்து கீழே இருக்கு வெயில வாங்கும் பொழுது அந்த பெருசான வெயில் அடிக்காது, ஆனா ஓரளவுக்கு சுடும் உடம்பு. அது மாதிரிதான் நமக்கு அதனுடைய பூஜை பண்ணும்போது குறையும். அதனால ஒரு பாபம் ஒண்ணு பண்ணிருக்கோம் அப்படின்னால ஒரு பூஜை பண்ணிட்டாக்கா அதை புழுக்க கரைச்சிட முடியாது. அதுதான் இந்த தேவி மகாத்மன் ரொம்ப முக்கியமா சொல்றான், நீ செய்யக்கூடிய நன்வினைக்கும் தீவினைக்கும் ஏற்ற பலன் கட்டாயம் உண்டு. ஆனால் அதை எப்படி செய்யறன்றதான் முக்கியம். எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அஹிம்சைன்றது வந்து கொல்லாமை, அதை கொல்லக்கூடாதுன்ற எண்ணம் தான் முக்கியமா தவிர, ஒரு சில சந்தர்ப்பத்துல நமக்கே தெரியாம ஒரு பூச்சியை கொண்டுட்டு இருப்போம், அது ஒரு கொண்டுட்டுமே அப்படின்ற சொல்ல முடியாது. நடக்கும் போது இல்ல, அந்த கொல்லக்கூடாதுன்ற எண்ணம், அந்த தாட், அந்த எண்ணத்தை தான் இம்பார்ட்டன்டா சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரிதான் பாவம் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் செய்யாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த துர்கையுடைய வழிபாட்டில் அப்படி இருந்து செய்யக்கூடியவங்களுக்கு முழுமையான பலன் அம்பாள் நிச்சயம் கொடுத்துருக்கா, கொடுப்பாள். இது என்னுடைய நாள் செவ்வாய்க்கிழமை. இரண்டாவது ராகுக்கு வந்து ரொம்ப உகந்தது. ராகு வந்து நம்ம மனசை வந்து சீக்கிரம் கிரகத்துல சொன்னாங்க, நான் ஒன்பது கிரகம், ராகு வந்து சீக்கிரம் சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும். ஒரு சரியான மைண்ட் இருக்காது, புத்தி இருக்காது, அவங்க ஒண்ணு சொன்னா கேக்கிறது, இவங்க சொன்னா கேக்கிறது, அப்படி ஒரு தெளிவான முடிவு பண்ண முடியாம குழக்கவாதி ராகு பகவான். அந்த ராகுவை அடக்கியானவள் துர்கை. அது மாதிரி நமக்கு அந்த குழப்பத்தை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய வல்லவை துர்கைக்கு உண்டு. அதனாலதான் துர்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது அதிகமான பலம் வருது அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்னைக்கு அதோட முடிச்சுப்போம். இரண்டாவது வந்து தியானம் அப்படின்றத பத்தி பாக்கிறோம். ஏன்னா திருவிழாக்கு வந்தோம், இன்னும் ஒரு நாலு நாள் இல்ல அஞ்சு நாள் இருக்க போறோம், முடிச்சுட்டு நாங்க கிளம்ப போறோம். திருவிழாக்கு வந்து பேசலாம், இது மாதிரி வார்த்தைகளால 100 வார்த்தைகள் பேசிட்டு போயிடலாம். ஆனா அதனால நம்ம என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்றத பாத்துக்கணும். இந்த இடத்துல வந்து நேற்று தினம் சொன்னோம், ரொம்ப பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இதுல வந்து தியானத்தை பத்தி கொஞ்சம் தெரிய வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். தியானம் எதுக்கு பண்ணணும்ன்றது சொல்லிட்டோம். மன அமைதி. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 3 நிமிஷங்க ஆனா முழுமையா தியானம் பண்ணணும். அந்த 3 நிமிஷம் நம்ம இருந்தா போறோம். அந்த 3 நிமிஷம்ன்றது ஒரு உதாரணம், ஆனா அதுவே முதலாச்சுக்கூட வளர்த்துட்டு போகலாம். அந்த 3 நிமிஷமாவது இருக்கும்பொழுது நம்ம இருந்துட்டு இருக்கோம் இல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற சிந்தனையே மறந்து அந்த 3 நிமிஷம் ஒரு நாளைக்கு இருந்தா 24 மணி நேரமும் அவங்களால வந்து தெளிவா இருக்க முடியும். எந்த கோபம் பட முடியாது, பதட்டப்பட முடியாது அப்படின்றது ஆராய்ச்சி பூர்வமான ஒரு நம்பிக்கை. இது வந்து தெய்வமான நம்பிக்கை என்று ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. 3 நிமிஷம் ஒரு நாளைக்கு அந்த சமாதி நிலைன்னு பேர். அதுக்கு தன்னை மறக்கக்கூடிய நிலை, தூங்கிடக்கூடாது. தூக்கம் கிடையாது. தூக்கம் வந்து அது தூங்கிட்டு இருக்கோன்ற ஒரு அது சுவாசிச்சுட்டு இருக்கு, அது கிடையாது. தூக்கம் இல்லாம ஒரு சம ஆதி. சமாதினா இறந்தது, சமம் ஆதி. வரவதுக்கு நம்ம வந்து பூலோகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ ஆதி, அந்த சம ஆதி தான் சமாதி நிலை என்று சொல்றது. அந்த நிலையில இருந்து தியானம் பண்ணும்போது அந்த 3 நிமிஷம் பண்ணாக்காவே 24 மணி நேரம் ஒரு அமைதி கிடைக்குதுன்ற. இதுக்கு ரொம்ப முக்கியமா கொடுக்கறது பிரீத், அந்த மூச்சு காற்று. காற்று தான் ரொம்ப முக்கியம். அந்த காற்றுடைய சுவாசம் எப்படி போயிட்டு வருது அப்படின்றதா இதை நல்லா பார்த்து சொல்லக்கூடிய இது. தியானத்துக்கு முதல்ல யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம் அப்படின்னு அஷ்டாங்க யோகம்னு ஒன்று இருக்கு. 8 விதமான யோகம். யமமான நல்ல நியமத்தோடு இருக்கணும், யமம் நியமம் நியமத்தோடு இருக்கணும், யமம் நியமம் ஆசனம் அதுக்குன்னு உள்ள ஆசனத்துல இருந்து செய்யணும். ஏன்னா நேற்றுலாம் இருந்து சொன்னோம், இன்னைக்கு அது செய்ய போறதுனால இருந்து செய்யறோம். ஆசனம் பிராணாயாமன்றது மூச்சுக்கு பயிற்சி. பிராணாயாமம் பிரத்யாகாரம், சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா என்னென்ன தன்மைகள் வரும் அப்படின்றது அந்த பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் தியானம் பண்ணாதான் அதனுடைய பலன் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் பெரிய ஒரு பாடம். ரெண்டாவது இது கேட்டு புரியுறது. முதல்ல தியானத்துக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் குச்சு குச்சமா சொல்லி வரும். நிமிர்ந்த நிலையில இருந்துட்டு ஒவ்வொரு நாளும். இப்ப கோவிலுக்கு வந்திருக்கும் கூட்டு பிரார்த்தனை, எல்லாரும் சேர்ந்துருவோம். ஏன்னா இங்க இப்படி கூட்டு பிரார்த்தனா ஒருவர் இந்த இடத்துல மனம் ஒருநிலைப்பட்டாலும் சுத்தி இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் சுத்தி வரும். அதனாலதான் கோவிலுக்குள்ள மற்ற வார்த்தைகள் பேசினாக்கா, வேற கூடாத வார்த்தைகள் பேசினா அது வந்து அதை சுத்தி அந்த சர்க்குலேஷன் ஃபுல்லா வரும். ஆனா இதுல என்னன்னாக்கா, கோவிலுக்குள்ள நம்ம நன்மையை நினைச்சா பறந்து வரும். கோவிலுக்குள்ள நம்ம ஒரு தீவியான ஒரு எண்ணங்கள் தோன்றினாக்கா அதை நமக்கு மட்டும் வந்து பாதிக்கும். ஏன்னா இது வந்து அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு இது. ஏன்னா இந்த இடத்துல வந்து மந்திர பூர்வமா அதை அதிகாரப்படுத்தி வச்சிருக்கு. அப்படின்றபொழுது நன்மைகள் மட்டும்தான் சர்வே ஜனா சேரும், தீமைகள் மட்டும் இவங்களுக்குள்ளதான் அவன் சேரும். அது ராமாயணத்துல வாலின்ற ஒரு கதாபாத்திரம் உண்டு. அந்த வாலிக்கு வந்து யாருமே இது ஜெயிக்க முடியாது. காரணம் என்னக்கா, எதிர்க்க வந்து நிக்கக்கூடியவனுக்குடைய பாதி பலம் அவனுக்கு வந்துடும், நன்மை மட்டும் பாதி புண்ணியம் வந்துடும், தீமை வராது. அது மாதிரி அவனுக்கு ஒரு வரப்பிரசாதம். அதே மாதிரிதான் ஆலயத்துல. அப்ப நிமிர்ந்த நிலை இது மாதிரி எல்லாரும் ஆலயத்துல சேர்ந்து இருந்து செய்யும் போது சீக்கிரம் மன ஒருநிலைப்பட்டுடும். அதனாலதான் கோவில்ல செய்யணும், தியான ரூம்னு தனியா செய்யணும், வீட்டுக்கு தியான பூஜை ரூம்னு தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, அதை ஏற்கனவே செஞ்சு 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 பிராக்டிஸ் பண்றதுனால அந்த சூழ்நிலையை அப்படி ஒரு உருவாக்கி கொடுத்துரும். அதனாலதான் அதை செய்ய வந்து அத நிமிர்ந்த நிலையில இருக்கணும். நிமிர்ந்த நிலையில இப்படி இருக்கும் பொழுது இது வந்து மூலாதாரன்ற கீழே இந்த பாகத்திலிருந்து இந்த முதுகுத்தண்டு வந்து நிமிர்ந்த நிலையில இருக்கணும். வளைஞ்சி இருந்தாக்கா அந்த பிளட் வந்து மூளைக்கு போய் சேராது சரியா. அந்த மூளைக்கு போனாதான் ஃப்ரெஷ்ஷா எல்லாமே கொடுக்க முடியும். அந்த நிமிர்ந்த நிலையில அப்படி இருக்கணும். முடிஞ்சவங்க அப்படி இருக்கலாம், இல்லாதவங்க நிக்கலாம், இல்ல சேர்ல உட்காந்து செய்யலாம். ஏன்னா ஆரம்பம் எடுத்த உடனே இது வந்துடாது, பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் வரும். அப்ப நிமிர்ந்த நிலையில இருந்துட்டு இது பேர் தான் சின் முத்ரை. ஏற்கனவே சொன்ன தச முத்ரைன்னு சொன்னோம், அது இது வந்து சின் முத்ரைன்னு பேர். பெரும் விரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்னு சேர்க்கணும். இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணணும், நல்லா அமுத்தி இருக்கும்போது அதனுடைய தடி ஆற்றல் இந்த முத்திரையில் இருக்கும்போது மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எதனா துக்கமா இருக்கும்போது இப்படி ரெண்டு கையும் வச்சுன்னு இருந்துட்டாவே கொஞ்ச நேரத்தில் அந்த துக்கம் வந்து ஒரு தெளிவான முடிவெடுக்க ஒரு எண்ணம் தோணும், ஒரு பொறுமை வரும். அதுக்கு இந்த இது இந்த இதுல இருந்துட்டு மூச்சு இழுத்து விடுறத வந்து லிசன் பண்ணணும், பார்க்கணும் எத்தனை முறை மூச்சு எப்படி மெல்ல இழுக்கிறோம். அப்படி இழுக்கும் போது அடிவயத்திலிருந்து இழுத்து தலை வரைக்கும் போய் மெல்ல அப்படியே விடுறோம் அப்படின்னு மூணு முறை நாலு முறை. ரொம்ப கோபமா இருக்கும் போதோ ரொம்ப பதட்டமா இருக்கும் போதோ ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது இது மாதிரி மூணு முறை நிறுத்தி இழுத்து விட்டு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்க நமக்கே மனசுல தோணும் அந்த நிலை. சோ இன்னைக்கு அதை ஆரம்பிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிப்போம். நிமிர்ந்த நிலையில இருந்துட்டு ரெண்டு கையை இப்படி வச்சுக்கணும், கை மேல பார்த்த மாதிரி இருக்கணும், கை வந்து இப்படி மேல பார்த்த மாதிரி இருக்கணும். பாரு இந்த நிமிர்ந்த நிலையில இந்த இதுல கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். முடிஞ்சவங்க இந்த பத்மாசனன் பேர் லோட்டஸ் பொசிஷன், அது முடிஞ்சவங்க போட்டு பாருங்க, இல்லாதவங்க அப்படியே இருந்துருங்க. இது பத்மாசனன் பேர். இந்த இதுல போட்டா இன்னும் பலன் அதிகம். இது ரெண்டு காலம் மேல போட்டுரும், இத பார்த்தாக்கா ஒரு தாமரை மாதிரி இருக்கு உடம்பு. இதனாலதான் தெய்வங்கள் எல்லாம் தாமரையில அமர்ந்துருக்கு. இந்த இந்த நிவாரண நிர்மலையில இருந்துட்டு இந்த கைகளை வந்து இப்படி மேல பார்த்த மாதிரி வச்சுக்கணும். அந்த மேலத்துக்கு வச்சு நிமிர்ந்த நிலையில மூச்சு காத்த வந்து அடி வயத்திலிருந்து நல்லா மூக்கள் எழுக்கணும், வாயில எழுக்க கூடாது, நல்லா இழுத்து தலை வரைக்கும் போயிட்டு மெல்ல விடும்போது ஒரு ஷவர்ல குளிச்சா எப்படி உடம்பு முழுக்க நினைக்குதோ அது மாதிரி அங்கிருந்து அந்த காத்து அப்படியே உடம்பு முழுக்க பரவதா ஃபீல் பண்ணணும். எல்லாமே பாவனை தான், எண்ணங்கள் தான் வாழ்க்கையே செயல் வரத்துக்கு. அந்த எண்ணங்கள் மாதிரி தான் அந்த இது முழுக்க பண்ணணும். இது மாதிரி மூணு முறை இழுத்து விட்டுட்டு ஓம் ட்ர மந்திரம் சொல்லும் போது கீழிருந்து ஆரம்பிக்கணும். அப்படி நல்ல மூச்சு இழுத்துட்டு மூக்கல இதுதான் இந்த பிரீத். இப்படி இழுத்து விட்டுட்டாக்கா மனசு அப்படியே ஃப்ரீ. அந்த ஒரு இழுக்கமா இருந்தது பாத்தீங்களா, அது வந்து பட்டுன்னு வெளியாயிடும். அப்புறம் உடம்புல இருந்து ஒரு பாரம் குறைஞ்சா மாதிரி ஒரு ஃபீலிங் கட்டணும் கொடுக்கும். சோ இன்னைக்கு ஒரு மூணு முறை அதை செஞ்சு பார்ப்போம். நான் சொல்லும் பொழுது மூச்சு காத்த நல்லா இழுங்க, கண்ணை திறந்துக்க வேணாம், கண்ணை மூடி இருக்கும்போதுதான் நம்ம யாருன்னா பாக்குறாங்களா அப்படி எல்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் தோணும். இதெல்லாம் இயற்கை, அதனால நம்ம யாருனா வாட்ச் பண்றாங்களா, நம்ம ஒழுங்கா பண்ணலையோ அப்படி எல்லாம் தோணும். கண்ணை மூடிண்டு அம்பால நினைச்சுண்டு அது மாதிரி இழுத்து பார்த்துட்டு மெல்ல விடுங்க. மூணு முறை இழுங்க சொல்லும்போது அது மெல்ல மூச்சு காத்து இழுங்க, விட்ட விட்டுங்க. கடைசியா ஓம் ட்ர மந்திரத்தை என்னோட சேர்ந்தே மூணு முறை இதே சப்தமா சொல்லணும். சப்தமா சொல்லும் போதுதான் அடி வயத்திலிருந்து அந்த ஓம்காரம் வரணும், அப்பதான் அது முழுமையா போய் சேராது. இப்ப நிமிர்ந்த நிலையில அப்படி இருந்துக்குங்க. டீப்பா இன்ஹீல், அது நல்ல மூச்சு காத்த அடி வயத்திலிருந்து மெல்ல இழுங்க, மெல்ல விடுங்க. செகண்ட் டைம் டீப் இன்ஹீல், மெல்ல காத்துங்க. அண்ட் எக்ஸ்ஹேல், காத்து மெல்ல விடுங்க. தேர்ட் டைம், மூணாவது முறை மெல்ல காத்து இன்ஹீல் பண்ணுங்க. மெல்ல அதே மாதிரி விடுங்க. லாஸ்ட் டைம் டீப் இன்ஹீல், நல்லா காத்து மூச்சு காத்து இழுத்துண்டு சாண்ட் ஓம், ஓம்ன்ற மந்திரம் சொல்லுங்க எங்களோட சேர்ந்து. Second time, deep inhale. லிசன் திஸ் மந்திரம், அப்படியே கண்ணை மூடிலே இருங்க, இந்த மந்திரத்தை மட்டும் கேளுங்க. அந்த மந்திரம் சொல்லும் பொழுது முழுமையா அப்படியே துர்கை அம்மன் உங்க ஹிருதயத்துல இருக்கிறதா அப்படியே பாவனை பண்ணிக்கங்க.
ஓம் நமோ பகவதே ஜய ஜய சாமுண்டே சண்டி சண்டேஸ்வரி சண்டாயுதே சண்டரூபதாரிணி தாண்டவ பிரியே குண்டலி பூததிங்காங்க மண்டலி பூதகண்டஸ்தலே சமஸ்த ஜகதண்ட சம்ஹாரகாரிணி பரே அனந்தானந்தரூபே சிவே நரசிரோமாலாலங்கிருதவட்சஸ்தலே மணிமகுடச்சூடாபத்தார்த்தச்சந்திரகண்டே மகாபீஷணே தேவி பரமேஸ்வரி மகாமாயே ஷோடசகலா பரிவிரதோல்லாசிதே மகாதேவாசுரசமரநிகதருதிராத்ரிகிருதாலம்பிததனகமலோத்பாசிதாகாசே சம்பூர்ணருதிரசோபிதமகாகபாலவக்த்ரஹாசினே திருடதரநிபத்யமான ரோமராஜீசகிதகேமகாஞ்சீதாமோஜ்வலிதவசனாருணிபூதனோபரப்ரஜ்வலிதமகீமண்டலே மகாசம்பருபே மகாவியாக்ரசர்மாம்பரதரே மகாசர்பயஜ்ஞோபவீதினி மகாஸ்மசானபஸ்மோத்தூளிதசர்வாங்ககாத்ரே காலி காலி மகாகாலி காலாக்னி ருத்ரகாலி காலசங்கர்ஷணி காலநாசினி காலராத்ரி சஞ்சாரிணி நபோபட்சிணி நானாபூத பிரேத பிசாஜகணசகஸ்ர சஞ்சாரிணி நானாவியாபி பிரஜமணி சர்வ துக்க சமணி சர்வ தாரித்ய நாசினி தக தகேத்யா ஸ்வாதித மாம்சகண்டே காத்ர விக்ஷேப கலகலாயமான கங்காலதாரிணி மது மாம்ச ருதிராவசித்த விலாசினி சகல சுராசுர கந்தர்வ யக்ஷ வித்யாதர கிண்ணர கிம்புருஷாதிபி ஸ்தூஜமான சரிதே சர்வ மந்திராதிகாரிணி சர்வசக்தி பிரதானே சகலலோகபாவணி சகலலோகபய பிரக்ஷாலினி சகல லோகைக ஜனனி பிரம்மாணி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி சங்கினி வாராகி இந்திராணி சாமுண்டா மகாலட்சுமி ரூபே மகாவித்யே யோகேஸ்வரி யோகினி சண்டிகே மகாயோகினி மாயே விஸ்வேஷ ரூபிணி சர்வாபரண பூஷிதே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாலாதி பூர்பவஸ்வர மகர்ஜனஸ்தவசத்யாக்ய சதுர்தச புவனைகநாதே மகாக்ரூரே பிரசன்ன ரூபதாரிணி ஓம் நம பிதாமகாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நம சிவாயேதி சகலலோக ஜப்யமான பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர ரூபிணி தண்டக மண்டல குண்டல தாரிணி சாவித்ரி சரமங்கல பிரதே சரஸ்வதி பத்மாலயே பார்வதி சகல ஜகத்ஸ்வரூபிணி சங்க சக்கரகதா பத்மதாரிணி பரசுதூல பிதாகடங்கதாரிணி சரசாபசூல கரவால கட்கடமருகாங்குஷகதா பரசுதோமர பிண்டி பாலபுஷண்டி முக்கல முசல பரிகாயுதோர் தண்ட சகஸ்ரே சந்திரார்க்க வண்ணி நயனே சுந்தரி இந்திராக்னிய மனிருதி வருண வாயு சோமேசான பிரதான சக்திகேத பூதே சப்தத்வீப சமுத்ரோபரி மகாவியாப்தேஸ்வரி மகாச்சராச்சர பிரபஞ்சமாலாலங்கிருதமேதி நீநாதே மகாப்பிரபாவே மகா கைலாசநாத பர்வதோத்யானவன விகாரிணி நதீ தீர்த்த தேவதாயதனாலங்கிருதே வசிஷ்ட வாமதேவாதி மகாமுனிகண வந்தியமான சரணாரவிந்தே த்விசத்வாரிம்சத்வர்ண மாஹாத்மே பரியாப்த வேத வேதாங்கானேக சாஸ்திராத்யாதார பூதே சப்த பிரம்மமயி லிபி தேவி மாத்ரிகா தேவி சிரம் மாம் ரக்ஷ ரக்ஷ மம சத்ரூன் ஹுங்காரேண நாசய நாசய பூத பிரேத பிசாச்சாரீனுச்சாடயோச்சாடய சமஸ்த கிரகான் வசீகுரு வசீகுரு மோகய மோகய ஸ்தம்பய ஸ்தம்பய மோதய மோதய உன்மாதயோ உன்மாதய வித்வம்சய வித்வம்சய திராவய திராவய ஸ்ராவய ஸ்ராவய ஸ்தோபய ஸ்தோபய சம்கராமய சம்கராமய சகலாராதின் மூர்தனி ஸ்போடய ஸ்போடய மம சத்ரூன் சீக்கிரம் மாறய மாறய ஜாக்ரதே ஸ்வப்னே சுஷுப்தி அவஸ்தா சுஸ்மான் ராஜச்சோடாக்னி ஜலபாத விஷபூத சத்ரு மிருத்யுஜ்வராதி நானாரோகேபியோ நானாபிஜாரேபியோ நானாபவாதேபிய பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத சல்யசூன்ய க்ஷுத்ரேபிய சம்யம் காரக்ஷரக்ஷ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ஷ்மௌம் மம சத்ரு சர்வ பிராண சம்ஹாரகாரிணி ஹும் ஃபட் ஸ்வாஹா. ஓம்
அதே மாதிரி ஒன் முறை டீப்பா இன்ஹேல் பண்ணுங்க, ஒரு முறை ஓம் சொல்லிடுங்க. ஸ்லோலி ஓபன் அவன் மெல்ல கண்ணை திறந்துங்க, ரிலாக்ஸ் பண்ணிங்க. இன்னைக்கு நாளைக்கெல்லாம் லேட் ஆக்கிட மாட்டோம். இன்னைக்கு அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால செவ்வாய்க்கிழமை நன்னா அமைஞ்சிருக்கு. இந்த மந்திரம் கேட்டாவே மம சத்ருன் சீக்கிரம், என்னுடைய எதிர்ப்புகள் யாரு, மனசுதான். அந்த மனசு ஒரு சமயத்தில் அந்த மாதிரி எதிர்ப்புகள் இல்லாம என்னை காப்பாத்து அப்படின்றத அம்பாள் கிட்ட பிரார்த்தனை. இது ஒரு தலம் பேரு. இந்த கேட்டாவே அவ்வளோ ஒரு உடம்புக்கு உற்சாகம். ரெண்டா எதிர்ப்புகள் வந்து சீக்கிரம் அழியக்கூடிய சக்தி உண்டு. அதனால அந்த மாதிரி சத்ருக்கள் வரக்கூடாது, எந்த விதத்திலையும் ஆபத்துக்கள் வரக்கூடாது சொல்றக்கூடிய ரக்ஷை நம்மளை சாப்பாட்டு கூட
இன்னைக்கு ரொம்ப நம்ம சந்தோஷமா, ஏன்னா இவ்வளவு அமைதியா இவ்வளவு பேர் இருக்கோம், ஒரு சப்தமும் கொடுக்காம ரொம்ப அமைதியா லிசன் பண்ணால அது ஒரு சேர்ந்த அம்பாளுடைய அனுகிரகம் சொல்லட்டும். நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரத்தை பார்த்து சொல்றோம். ஓம் சக்தி முடிச்சுக்கும். நன்றி.